அனைவருக்கும் வணக்கம். விழுதுகள் பலமாக இருந்தால்தான் ஆலமரம் கம்பீரமாக நிற்கும். அதுபோல ஒரு மாணவனின் எதிர்காலம் பலமாக அமைய வேண்டுமென்றால் அவன் 12 வகுப்புக்கு பிறகு எடுக்கும் எந்த ஒரு முடிவு சரியாக இருக்க வேண்டும். கல்வி என்பது வெறும் மதிப்பெண் சான்றிதழ் அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுமைக்குமான அடையாளம். ஆனால் இன்று நம் முன்னே இருக்கும் ஆயிரக்கணக்கான படிப்புகளில் எதை தேர்ந்தெடுப்பது? எங்கு படித்தால் வேலை கிடைக்கும்? எங்கு படித்தால் என் குழந்தையின் திறமை மிளரும்? இப்படி ஒரு பக்கம் மாணவர்களுக்கு குழப்பம், மறுபக்கம் பெற்றோர்களுக்கு பதற்றம். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை சிலையாக மாற்றுகிறாரோ அதுபோல தன் பிள்ளையின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் உன்னத பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. உங்கள் பிள்ளையின் கையை பிடித்து சரியான பாதையில் அழைத்து செல்ல இதோ ஒரு வழிகாட்டி. இன்று நம்மிடையே இந்த வழிகாட்டுதலை வழங்க இணைந்திருக்கிறார் கோவையில் இருந்து இயங்கும் ரகரம் அகாடமி நிறுவனரும் கல்வி ஆலோசகருமான டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்கள். ரகரம் அகாடமியின் நிறுவனரான இவர் கல்வித்துறையில் 14 ஆண்டுகளுக்கான அனுபவம் கொண்டவர். மாணவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு அவர்களின் ஆர்வத்திற்கு ஏற்ப எந்த துறை சிறப்பாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணித்து கூறுவதில் வல்லவர். தமிழகம் முழுவதும் உள்ள 1000+ பெற்றோர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு கல்வி ஆலோசகராக இவர் திகழ்கிறார். 1000+ மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்கள் சரியான உயர்கல்வியை தேர்ந்தெடுக்க தூணாக நின்று வருபவர். வாருங்கள், உங்கள் கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இன்றைய உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். மேம், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அந்த கோர்ஸு சார்ந்த சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த பிஇ சிஎஸ் அப்புறமா அந்த பிஎஸ்சி சிஎஸ் இந்த ரெண்டில் எதை படித்தால் ஐடி துறையில் கை நிறைய சம்பளம் கிடைக்கும்?
என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல வேலை வாய்ப்பு முதல்ல கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். கை நிறைய சம்பளம்ன்றது அப்புறம் தான். முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தான். ஏன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். பிஇ படித்தா கிடைக்காதான்னு கேட்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிஇ படித்தாலும் கிடைக்கும், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கும் கிடைக்கும், பிஇ ஐடி பிடெக் ஐடி படிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது எதனால அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க நான் அடுத்த துறை அடுத்த விஷயங்களை கற்றுக்கிறதுல ஈஸியாக அவங்க ஃப்ளெக்சிபிளாக போவாங்கன்றது கார்ப்பரேட்டில் ஒரு கான்செப்ட் எப்போவுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்களையும் வந்து ஈஸியராக அவங்களோட கார்ப்பரேட் என்ன நினைக்குதோ அது மாதிரியே அவங்களால வந்து கொண்டு வர முடியுன்ற ஒரு தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு இருக்குது. அதனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல. அந்த வேலை வாய்ப்புன்றது வந்து எந்த லெவல் சார்ந்ததுன்றது நம்மளுக்கு தெரியணும். அது வந்து ஃப்ரெஷர் லெவலா, இல்லை ஒரு டெஸ்டிங்கா, இல்லை ஒரு கோடிங்கா, இல்லை வெறும் ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் டூல்ஸ் வச்சு பண்ணுறதா அப்படின்ற அந்த லெவல் தான் நம்மளுக்கு வந்து தெரியணுமே தவிர்த்து, மற்றபடி சம்பளமும் வந்து யாருக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும்னா பெர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சம்பளம் கிடைக்கும். படிப்பை சார்ந்து சம்பளம் இல்லை. படிப்பை சார்ந்து முதல்ல வர்றது ஒரு வேலைக்கான அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் லெவல் தான். மற்றபடி அதுக்குள்ளே போய் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, என்ன ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் சம்பள உறைவு உயர்வுன்றதும் சம்பளம் அதுக்கு மேலே போகிறதும் வந்து இதை பேஸ் பண்ணலாம்.
ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இந்த டேட்டா சயின்ஸ் ஆகியவற்றுக்கு தனித்தனி படிப்புகள் இப்போ வந்துவிட்டது. இவற்றை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானதா?
இவற்றை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானது இல்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுன்றது ஒரு கோர்ஸாக நீங்கள் போய் காலேஜில் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது தனியாகவே ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக நம்மளால படிச்சுட்டு போக முடியும். 4 இதுக்காக நம்ம போய் ஒரு கோர்ஸாக அங்கே படித்தோன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டெல்லாம் இன்னும் மாறிட்டே இருக்கக்கூடிய ஃபீல்டு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் போய் நீங்கள் ஒன்று ஒன்று படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்காகத்தான் எந்த கோர்ஸ் எடுத்தீங்கனாலுமே, மெக்கானிக்கல் எடுத்தீங்கனாலுமே, சிவில் எடுத்தீங்கனாலுமே, இசிஇ ட்ரிபிள் இ எடுத்தீங்கனாலுமே, ஏஐன்னு ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும்னு இப்போ வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஏஐ படித்தே ஆகணுன்றது வந்துருச்சு கம்பல்ஷனோட. அப்போது அதுக்கு எதுக்கு நம்ம தனியாக வந்து பிஇ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஇ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஸ்பெஷலைசேஷனில் போய் படிக்கணும்? ஸ்பெஷலைசேஷனில் படிக்கிறது எதெல்லாம் நம்ம படிக்கலாம்னா, கம்ப்யூட்டர் முதல்ல டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தெரியணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியணும். கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேஸே தெரியாமல் சும்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸையும் படிச்சுட்டு வரதுல பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் டொமைனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலும் இதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன். ஸோ டொமைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த ஸ்பெஷலைசேஷனை நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ஸ்பெஷலைசேஷனை இப்போ இல்லைனாலும் லேட்டரான் அன்னைக்கு என்ன டெக்கு நல்ல பாப்புலராக போயிட்டு இருக்கோ அந்த டைமில் நீங்கள் அதை சர்டிஃபிகேஷனாக படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதனால் டேட்டா சயின்ஸ் வித் ஏஐயோ பிஇ வித் டேட்டா சயின்ஸோ பிஇ வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ஸ்பெஷலைசேஷனாக வந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த ட்ரெண்டுக்குள்ளே போய் விழுந்துடாதீங்க. அது தனியாகவே படிக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது கோரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இருக்க போகுது. ஆனால் நீங்கள் வெளியில் வர டைமில் நீங்கள் படித்தது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காது, வேற ஒன்று வந்து நிற்கும். அப்போ அந்த டைமில் நம்ம திருப்பியும் போய் முதல்லேருந்து படிக்கிற மாதிரி வரும். அதனால் கோரை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, ஐடியில் வர சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. நெட்ஒர்க்னால் என்னென்னு தெரியணும், டேட்டா பேஸ்னால் என்னென்னு தெரியணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு தெரியணும், இதெல்லாம் தெரியாமல் எடுத்த உடனே போய் நான் வந்து ரிக்ரெஷன் அனாலிசிஸை பவர் பிஐ இப்படி நம்ம படிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா, இன்னும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படியெல்லாம் படிச்சுட்டு போனோம்னா அப்போ ஆப்வியஸாக அந்த நம்மளுக்கு கோர் தெரியாமல் நம்ம ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே நிற்போம். கோர் தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுனால பிரயோஜனமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்லிடுவேன், இன்றைக்கி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஇ டேட்டா சயின்ஸுன்ற ஸ்பெஷலைசேஷன் போட்டு வர்றவங்க நீங்கள் மட்டும் படிக்க மாட்டீங்க, வெளியில் வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்களும் சரி, பிஇ மெக்கானிக்கல் எடுத்தவங்களும் சரி, சிவில் எடுத்தவங்களும் சரி, டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பாங்க. இப்போ யாருக்கு முதல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம்? கோர் முடிச்சுட்டு இந்த பிஇ மெக்கானிக்கல் பிடிச்சி டேட்டா சயின்ஸ் வரவங்களோ இல்லை பிஎஸ்சி முடிச்சு டேட்டா சயின்ஸ் படித்து ஏஐ படிச்சுட்டு வரவங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐ பண்ணிட்டோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு அங்கே எப்போவுமே செகண்ட் லெவலில் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இது பாதுகாப்பானது கிடையாது. அதனால் ஏன்னா எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணுறது இந்த ட்ரெண்டை தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போவேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போவேன், டேட்டா சயின்ஸ் தான் போவேன், அதுவும் பிஇயில் நான் டேட்டா சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் நிறையா யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் படிச்சுட்டு வெளியில் வரப்போ அத்தனை பேத்துக்கும் எங்கே வேலை இருக்கும்? அதனால் எது படிச்சிங்கனாலுமே ஏஐ கண்டிப்பாக படித்தாகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டோம். அதனால் டொமைனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், கோரை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், கோரை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஏஐ போங்க இல்லை டேட்டா சயின்ஸ் போங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும்.
இந்த கோடிங் வராத ஒரு மாணவர் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்க முடியுமா? இந்த டெஸ்டிங் டிசைனிங் மாதிரி ஏதாவது மாற்று வழிகள்லாம் என்னெல்லாம்
கண்டிப்பாக இருக்குது. கோடிங் வரல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெஸ்டிங் போகலாம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சைட் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்குது, சாஃப்ட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், மேனுவல் டெஸ்டிங் அது இருக்குது. அது இல்லைன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனராக போகலாம், க்ரியேட்டிவ் டிசைனிங் போகலாம், 3D அனிமேஷன் போகலாம், கேம் டெவலப்மெண்ட் போகலாம். அப்போ இல்லை எனக்கு கேம் டெவலப்மெண்ட்லேயும் கோடிங் எல்லாம் வரும் அதெல்லாம் வராது அப்படின்னீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் ரீசர்ச் அந்த இதுக்குள்ளே போகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போகலாம், டிஜிட்டல் டிசைன் போகலாம். ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக வரும், போஸ்டர்ஸ்லாம் நான் டிசைன் பண்ணுவேன், நல்ல கான்டென்ட் எழுதுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டென்ட் ரைட்டராக போகலாம், கான்டென்ட் க்ரியேட்டராக போகலாம், வீடியோ ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஏஐயும் இப்போ இருக்கிறதுனால நீங்கள் கோடிங் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே பாதி வேலை ஏஐ செஞ்சுட்டு போயிருக்கேன். கோடிங் பண்ணினீங்கனாலுமே நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கோடிங் தெரியும்னாலும் இப்போ 75% ஏஐ கோடிங் எடுத்துகிட்டு போயிடுது, ஏஐ கோடிங் பண்ணிட்டு போயிடுது. நீங்கள் ஒரு 35% தான் உங்களோட எஃபர்ட் அங்கே நிற்க போகுது. அதனால் கோடிங் தெரியலன்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு க்ரியேட்டிவான சைடுக்குள்ளே போங்க, டிஜிட்டல் டிசைனிங், க்ரியேட்டிவ் டிசைனிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங், வீடியோ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே நீங்கள் போனீங்க, கான்டென்ட் ரைட்டிங் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன்.
ஓகே, இந்த சைபர் செக்யூரிட்டி அப்புறம் அந்த எத்திக்கல் ஹேக்கிங் துறையில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் பிளஸ் டூக்கு பிறகு என்ன செய்யணும்?
ஃபஸ்ட்டு நீங்கள் பிளஸ் டூக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே தான் நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா எத்திக்கல் ஹேக்கிங்க்கும் சர்டிஃபிகேஷன் இருக்குது, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணினாதான் நம்மளுக்கு ஜாபு. நம்ம தனியாக சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அங்கே வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே எடுக்கவே மாட்டாங்க. அதனால நீங்கள் முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கனாலும் சரி, பிஇ படிச்சிங்கனாலும் சரி, இல்லை பிடெக் ஐடி பண்ணிங்கனாலும் சரி, இங்கே வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபைடு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு சர்டிஃபைடு சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மூணு கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் முடிச்சே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம்னா எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் தான் நம்ம மேஜராக பண்ணுவோம். எத்திக்கல் ஹேக்கிங்க்கு அப்புறமா தான் சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் வரும். இல்லை என்னோடய காலேஜில் ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷனே வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள். அந்த சிலபஸில் சைபர் செக்யூரிட்டிக்கான எல்லா ஆப்ஷனும் அந்த பர்டிகுலர் சிலபஸில் இருக்கான்னு பாருங்கள், சொல்லி கொடுக்குறாங்களா காலேஜில்ன்னு பாருங்கள். சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வேறு என்ன வேல்யூ ஆடட் கோர்ஸ், வேறு என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அந்த காலேஜில், அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் இல்லாமல் வேறு என்ன சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுவும் ஆமாம், ரெண்டு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க காலேஜில்னா ஓகே, தாராளமாக அந்த காலேஜில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷனில் கோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், சைபர் செக்யூரிட்டி நான் அப்புறம் படிப்பேன்னா இந்த மெத்தடில் போகலாம்.
ஓகே, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்புறம் இந்த பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்கள் எதிர்கால வேலை வாய்ப்பை எப்படி மாற்றப்போகின்றன?
கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்போவே நல்ல ஒரு டிமாண்டான ஒரு டெக்கு தான், எதுனாலுமே கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே தான் போகிறோம். இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே கிளவுடுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறோம், அசூர் யூஸ் பண்ணுறோம், கிளவுடு கூகுள் கிளவுட் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நம்ம போடுற டாக்குமெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் நம்ம கிளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஈவன் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கனாலும் நீங்கள் கிளவுடில் தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க, எது நீங்கள் பண்ணீங்கனாலுமே கிளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்போது எந்த டெக்னாலஜி வந்தாலும் கிளவுடு கம்ப்யூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் படித்தே ஆகணும், எடுக்கணும். ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு கிளவுட் இன்ஜினியர், AWS Certified Cloud Administrator, AWS Certified Cloud Backend Administrator இந்த மாதிரியெல்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் AWSக்குள்ளே போனீங்கனாலும் தெரியும், இல்லை அசூர் அப்படி எடுத்தீங்கன்னா அசூருக்குள்ளே போய் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். இது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு. பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு டிமாண்டாக இருந்தது, இப்போ ஏஐயோட வருகையினால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். பட் அதுக்கான ஃப்யூச்சர் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்னும் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இப்போ அங்கங்கே சில சில கவர்மெண்ட் கனெக்ஷன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் செயினில் ஸ்டோர் பண்ணுறாங்க, நிறையா கண்ட்ரீஸும் அதை வந்து வரவேற்கிறாங்க. என்டர்பிரைஸ் பேஸ்டு பிளாக் செயின் மாதிரியான கான்செப்ட்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நிறையா கண்ட்ரி நம்ம கண்ட்ரியுமே இந்தியாவுமே வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பேஸ் பண்ணி தான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், மெடிக்கல், எஜுகேஷன், ஃபினான்ஸ் இது எல்லாமே பிளாக் செயின்குள்ளே வரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் டைம் எடுக்கும். பட் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பட் அதை நான் வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலைசேஷனாக படிக்கட்டுமா அப்படின்னு ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா வேண்டாம், தனியாக ஸ்பெஷலைசேஷனாக படிக்க வேணாம். அது எப்போ வந்தாலும் சரி நீங்கள் தனியாகவே வெளியில் படிச்சுக்கலாம். தனியாக ஒரு சர்டிஃபிகேஷனை நீங்கள் அந்த டைம் தேவைப்பட்டதுன்னா எடுத்து படிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஸ்பெஷலைசேஷனும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக வேணும்னு நினைக்கிறவங்க 11வது வகுப்பில் எந்த பிரிவை எடுத்திருக்கணும்?
கம்ப்யூட்டர் சயின்ஸோட உங்கள் பிரிவு இருந்ததுன்னா நல்லது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகணும் அப்படின்னா இது வந்து கம்பல்சரியாக பிஇ படித்த அந்த கால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா பிஇ படித்தவங்க தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போவாங்க, இல்லை பிடெக் ஐடி படித்தவங்க தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வருவாங்க. அப்போ நம்ம வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு செகண்ட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை எடுத்து படித்தா தான் நம்ம போக முடியுன்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் காமர்ஸ் படிச்சுட்டு காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கூட பிகாம் சிஏ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னே சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் வந்திருக்கு. அது படிச்சுட்டு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறாங்க கம்பெனியில். இல்லை சில பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகிறாங்க. அது அது மட்டும் இல்லாமல் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுமே பிடெக் ஐடி முடித்தவங்களுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக போகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம். ஆனால் அதில் வந்து கோடிங் பேஸ் பண்ணியா இல்லை நான் கோடிங் லெவலில் போகுதான்றது அது கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும். கோடிங் பேஸ் பண்ணி வரவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வச்சுருப்பாங்க, நான் கோடிங் பேஸ் பண்ணி வரவங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு பேர் வச்சுருக்க மாட்டாங்க, அந்த டெசிக்னேஷன் வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் வச்சுருப்பாங்க. அது எந்த கம்பெனி என்ன மாதிரியான டெசிக்னேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லுதுன்றதை பொறுத்து தான்.
ஐடி கம்பெனிகள் வந்து ஒரு மாணவர்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அரியர்ஸ் இல்லாத மார்க் ஷீட்டா அல்லது அவங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸா?
ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. அட் த சேம் டைம் அரியர்ஸும் இருக்கக்கூடாதான். நீங்கள் 10-15 அரியர்லாம் வச்சுட்டு போகிறதுன்றது நல்லது இல்லை தான் கம்பெனியில். மேஜராக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு அரியர் வச்சுருந்தா பரவாயில்ல, அந்த அரியரையும் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி நம்ம பிளேஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அரியர் வச்சிட்டோன்னா அவங்க அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான். ஆனால் ஸ்கில் இல்லாமல் போகிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோடிங் பண்ணீங்கன்னாலும் அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை காமிக்கணும். நான் கோடிங்குள்ளே இல்லைன்னு சொன்னீங்கனாலும் அந்த கோடிங் இல்லைன்னு நீங்கள் அடுத்தது என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டொமைன்லேயும் நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை காமிக்கணும். அதுதான் உங்களை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கும் சரி உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் சரி உபயோகமாக இருக்கும்.
ஓகே ஓகே. தமிழ் வழி கல்வியில் பயின்ற ஒரு மாணவர் கம்ப்யூட்டர் துறையில் ஆங்கிலத்தில் சரளமாக பேச என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்?
முதல்ல வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. கோச்சிங் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் மாதிரி உங்கள் காலேஜ்லேயே கொடுப்பாங்க, கம்யூனிகேஷன் கிளாஸஸ் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து தப்பில்லாமல் பேசணும், அது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் கான்ஃபிடண்ட்டாக பேசணும். இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது கிளாஸ்க்கு தான் போகணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷமோ இல்லை ஒரு வருஷம் போதும். ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் அதில் சிரமப்பட்டு நீங்கள் அங்கே கிளாஸில் போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்க சக மாணவர்களோட நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸில் அங்கேயே கம்யூனிகேஷன் லேபுன்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேயே கம்யூனிகேஷன் லேப் இங்கிலீஷ் லெபார்ட்டரி அதெல்லாம் வருது, நீங்கள் அதையுமே பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் காலேஜ்லேயே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்சஸை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் இயர்லேயே நம்மளை அதை வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டோன்னா ஃபஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போகிற லெவலில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஓகே. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்புறமா அந்த கேமிங் துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
மொபைல் ஆப் டெவலப் இன்றைக்கி எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம், எதுனாலுமே நம்ம மொபைலில் தான் போய் தேடுறோம். அப்போ ஆப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுலேயே ரெண்டு இது இருக்குது, ஒன்று ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணுறது, இன்னொன்று ஐஃபோனுக்காக ஆப் டெவலப் பண்ணுறது. இது ரெண்டுத்து இல்லாமல் ஹைப்ரிட் ஆப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் எந்த மொபைலில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. இது மூணுத்துக்குமே நீங்கள் ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா இல்லை ஹைப்ரிடா, இது எல்லாத்துக்குமே தனித்தனி கோடிங் நாலேஜ் வேணும், கோடிங் தெரியணும். கோடிங் பண்ணாமல் இதில் வேலை வாய்ப்பு நம்ம எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஜாவா ஸ்விஃப்ட்டு எக்ஸ்போர்டு இந்த மாதிரியான ஃப்ளட்டர் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கணும். இது தெரிஞ்சிருந்தாலே உங்களால் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை ஈஸியாக எடுக்க முடியும். இதுவே வந்து இன்னொன்று வந்து கேம் டெவலப்மெண்ட். கேம் டெவலப்மெண்ட்டும் ரெண்டு விதமாக பிரியுது. ஒன்று வந்து கோடிங், கோடிங் பேஸ் பண்ணி தான் உங்களால் கேமையே டெவலப் பண்ண முடியும். ரெண்டாவது டிசைனிங், கேமை டிசைன் பண்ணுறது. கேம் டிசைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் அதாவது எப்படின்னா எந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பு என்ன என்விரான்மெண்ட்டு எப்படி இருக்கணும் நேச்சர் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி கேம் டிசைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளேயும் போகலாம். நீங்கள் கேம் டிசைனிங் வேணும்னா கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் க்ரியேட்டிவிட்டி நல்லா வேணும். ஆனால் கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகணும்னா உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும். கோடிங்க்கு C++ ஜாவா இந்த பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த மூணும் இல்லாமல் பைத்தான் நல்லா இருக்குது, பைத்தானையும் நம்ம படித்தாகணும்.
வெளிநாட்டு ஐடி நிறுவனங்களில் இந்தியாவிலிருந்து வேலை செய்ய அந்த ரிமோட் ஒர்க் ஒரு மாணவர் தன்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும்?
ரிமோட் ஒர்க் எடுக்கிறீங்க, வெளிநாட்டு கம்பெனி கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்கில்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வெப்சைட்டாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை சிவிலேயே நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, எந்தெந்த கம்பெனியோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு ஒர்க்கிங்கில் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் சிவியில் போட்டுருங்க. அதை அட் த சேம் டைம் என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து முதல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க, தென் அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திய டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேரம் கடந்து விட்டது, ஆனால் தேடல் இன்னும் முடியவில்லை. இன்று டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்கள் பகிர்ந்த ஒவ்வொரு கருத்தும் ஒரு மாணவனுக்கு பாதையாகவும் ஒரு பெற்றோருக்கு தைரியமாகவும் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள், மாறாக அவர்களின் கனவுகள் சிறகடிக்க நீங்கள் வானமாக இருங்கள். மாணவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், கடின உழைப்பும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் நீங்கள் விரும்பும் உயரம் உங்களை வந்தடையும். ழகரம் எப்படி ஒரு சொல்லின் தொடக்கமோ அதுபோல உங்கள் வெற்றியின் தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நம்புகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திய டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.